இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஒன்று யோவான் 4:4. ஒன்று யோவான் 4:4.
பிள்ளைகளே,
நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து
அவர்களை ஜெயித்தீர்கள்.
ஏனெனில்
உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
இங்கே பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகள் ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். ஜெயிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயிப்பதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதே வேளையில் ஜெயிப்பதற்கு அதற்குரிய ஆலோசனைகளையும் கர்த்தர் வேதத்தில் வைத்திருக்கிறார். ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்ட நிறைய பேர் தோல்வி அடைவதற்கு காரணம் ஜெயிப்பதற்கான வழிகள் அவர்களுக்கு தெரியறதில்லை. அதான் பிரச்சனை. நம்ம ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் சில தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே தோல்வியிலே போய் முடிவடைவதற்கு ரீசனே ஜெயிப்பதற்கான வழி அவங்களுக்கு தெரியலன்றதான் காரணம். அதனால் இன்றைக்கு நாம் எப்படி ஜெயிப்பது, நம்முடைய சூழ்நிலைகள் காரியங்கள் எல்லாத்திலையும் எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது என்பதை குறித்து சில ஆலோசனைகளை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில், ஏன் ஜெயிச்சீங்கன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இதான் ரீசன். ஏன் நீங்க ஜெயிச்சீங்க? உலகத்தில் இருக்கிறதான சூழ்நிலைகள், உலகத்தில் இருக்கிற பாவங்கள், உலகத்தில் இருக்கிற பிசாசின் சக்திகள், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஒட்டுமொத்தமாய் வைத்தாலும் அவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் பெரியவர். அப்ப பெரியவரை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொண்டு அவரால் நாம் உண்டாயிருந்து, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்துங்கிறார். அந்த பெரிய தேவனால் நாம் உண்டாயிருந்து நாம் தோல்வி அடைகிறோம் என்றால் அது நம்முடைய தவறுதானே தவிர கர்த்தருடைய தவறு அங்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம தோத்து போறது அவருடைய சித்தம் கிடையாது. தோத்து போறதுக்காக நம்ம தெரிந்து கொள்ளல, நம்ம ஜெயிக்கிறதுக்காக தெரிந்து கொண்டது. அப்ப தோல்வின்னு கூட நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம தான் காரணமே தவிர கர்த்தரோ சூழ்நிலைகளோ எதுவுமே காரணமே கிடையாது, சான்ஸ் கிடையாது. இப்பொழுது நம்ம எப்படி ஜெயிக்கிறது? தேவனால் உண்டாகியிருந்து உலகத்தை ஜெயிக்கிறோம். அந்த ஜெயம் நமக்கு வருவதற்கு காரணத்தை சொல்றது எப்படி வருமா? ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு ஒரு ஜெயிக்கிறதற்கு நமக்கு சரியான மைண்ட் செட் நமக்கு வேணும். ஜெயிக்கிறதற்கு அந்த மைண்ட் செட் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தரை குறித்த ஒரு பெரிய காரியம் நமக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவர் யார் என்பது நமக்கு தெரியணும். பெரியவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். புரிதலா? உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட ஆண்டவர் பெரியவர். அந்த காரியம் நமக்கு இல்லாமல் போகும் பொழுது அதை குறித்து நமக்கு தெரியலனா நம்ம தோற்று போகிறோம். சரி, இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது சில ஜெயித்த மனிதர்கள் எப்படி ஜெயிச்சாங்க, எப்படி எல்லாம் காரியங்களை அவங்க ஜெயிப்பதற்கு நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் இருக்கணும், கர்த்தரை குறித்து ஒரு பெரிய தரிசனம் இருக்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் என் ஆண்டவர் பெரியவர் என்ற ஒரு தரிசனம் நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கணும். இப்ப அதற்கு வேதத்திலிருந்து கூட சில ஆலோசனைகளை உங்களுக்கு தருகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2:5-6 வாசிக்கலாம். 2 நாளாகமும் 2:5-6 வசனங்களை வாசிக்கலாம்.
எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர்.
இங்கே பாருங்க, சாலமோன் சொல்லுகிறான், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர்.
ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும். வானங்களும்
அவரை கொல்லக்கூடாதிருக்க
அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார். அவர் சந்நிதியில்
தூபம்
காட்டுகிறதுக்கே ஒழிய
தூபம் காட்ட காட்டுகிறதற்கே ஒழிய
வேறே முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம்.
பாருங்க, சாலமோனுக்கு எப்படி ஒரு தரிசனம் இருக்குது பாருங்க. சாலமோன் கர்த்தருக்கு என்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும் அவனுக்கு இருந்துச்சு. அவன் வெற்றியும் கண்டான், சக்சஸ்ஃபுல்லா செஞ்சான். அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா, அவன் தெளிவா சொல்றான், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதா இருக்கும், என் ஆண்டவர் பெரியவரா இருக்கிறதுனால நான் செய்யறதும் பெருசாதான் இருக்கும்றான். அடுத்து சொல்றான், வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க, அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்தியில் தூபம் காட்டுகிறதற்கே உடைய வேறே முகாந்தரம் அவருடைய அவருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம். 9வது வசனத்தை வாசிக்கிறான்,
நான் கட்டப்போகிற ஆலயம்
பெரியதும்
ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும்.
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும். ரீசன் என்ன? நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அதனால நம்ம பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்க்கணும். வெற்றி கண்டவர்களுக்கு அந்த தரிசனம் உண்டு. சபை சரித்திரத்திலே வில்லியம் கேரி ஒரு மறக்க முடியாத ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சாதனை. அப்படி ஒரு நபர் இன்னொரு முறை எழும்புறது சாத்தியமே இல்லை, உண்மையில ரொம்ப கஷ்டம். வில்லியம் கேரியுடைய ஹிஸ்டரியை நம்ம படிக்கணும். உண்மையில சொல்ற அவருடைய சரித்திரத்தை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் படிக்கணும். அப்படி ஒரு சேலஞ்சான ஒரு சரித்திரம் வாழ்க்கை. அவர் இங்கிலாந்து தேசத்திலே சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து, பெற்றோரை இழந்து, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு தெருவோரத்திலே ஒரு மரத்தடியிலே செருப்பு தைக்கிற தொழிலை அவர் செஞ்சு வந்தார். அவ்வளவு லோயஸ்ட் லெவல் அவருடைய காரியம், அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை அவருக்கு இருந்துச்சு. அந்த செருப்பு, கிழிந்த செருப்பை தைத்துதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு அடிமட்டமான நிலைமை அவருக்கு. ஆனால் அவர் சின்ன வயசுலேயே கர்த்தரை அறிந்து கொள்கிற பெரிய கிருபை அவருக்கு கிடைச்சது. தவறாமல் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சார். அப்படி சர்ச்சுக்கு போகும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற ஆத்தும ஆதாயத்தின் காரியங்கள், ஒவ்வொரு தேசங்களின் நிலைமைகள், இதெல்லாம் அவருக்கு ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. அவருடைய இருதயத்தின் ஆழத்திலே சுவிசேஷத்திற்கான பாரம் பற்றி எரிய ஆரம்பித்தது. ஜனங்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் பற்றி எரிந்தது. ஒரு நாள் அவங்களுடைய சபையில மிஷினரி சேலஞ்ச் மீட்டிங் நடந்துச்சு. அந்த கூட்டத்திலே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களை குறித்து விவரிக்கப்பட்டது. அதில் இந்தியாவை குறித்து விவரிச்சாங்க. இந்தியாவை குறித்து சொல்லும்பொழுது சொன்னாங்க, இந்தியா ஒரு இருண்ட ஒரு தேசம், ஜனங்கள் பாவத்திலும் பாரம்பரியத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், படிப்பறிவில்லாத ஜனங்கள். அந்த ஜனங்களுக்கு நடுவிலே சுவிசேஷத்தை சொல்றது யார் என்று ஒரு சேலஞ்சு கொடுத்தாங்க. அது வில்லியம் கேருடைய உள்ளத்தை அசைச்சது. அன்றைக்கு அவருடைய உள்ளத்திலே இந்தியா அவருக்கு ஒரு தரிசனமாச்சு. அந்த சின்ன வயசுலே உடனே அவர் கர்த்தரை குறித்து ஒரு பெரிய தரிசனம்ச்சு. அவருக்கு, அவருடைய தொழிலுக்கும், அவருடைய நிலைமைக்கும், வாழ்க்கை நிலைமைக்கும் அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்கிறது என்பது சாத்தியமே இல்லாத விஷயம். ஏன்னா அவருடைய பொசிஷன் அவ்வளவுதான். அந்த நிலைமையிலிருந்து இந்தியாவில் வந்து ஊழியம் செய்வது என்பது அவருக்கு சான்ஸ் இல்லாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆனாலும் அவருக்கு கர்த்தரை குறித்து ஒரு தரிசனம் இருந்தது. ஆகினால் ஒரு வேர்ல்டு மேப் வாங்கினார், இந்தியாவை குறித்தார். அதை அவர் செருப்பு தைக்கிற இடத்திலே அந்த மரத்திலே ஆணி அடித்து மாட்டினார். மாட்டி ஒவ்வொரு நாளும் செருப்பு தைக்கும் பொழுதால், ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும், இந்தியாவை ரட்சியும், இந்தியாவை ரட்சியும் என்று இருதயத்தின் ஆழத்திலே ஜெபித்துக் கொண்டே அவர் தன் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். நாட்கள் வந்தது, வருடங்கள் கடந்து போனது, வாலிபனாக அவர் வளர்ந்தார். அந்த சூழ்நிலையிலே மீண்டும் ஒரு மிஷினரி சேலஞ்ச் மீட்டிங் நடந்துச்சு. அந்த சேலஞ்ச் மீட்டிங்ல இந்திய தேசத்திற்கு போகக்கூடியவர்கள் யார் என்ற ஒரு சேலஞ்சு கொடுத்தாங்க. அந்த சேலஞ்சு கொடுக்கும் பொழுது அவர் அதற்கு தன்னை அர்ப்பணித்தார். இந்திய தேசத்துக்கு வந்து பார்க்கும்பொழுது அவர் நினைச்சதை விட இந்தியா மோசமா இருந்துச்சு. பாவம், விக்கிரக ஆராதனை மற்றும் சகல காரியங்களும் மோசமான நிலைமை இருந்தது. அதுவும் குறிப்பாய் வட மாநிலங்களிலே இந்த உடன்கட்டை ஏறுகிறதான கொடிய பழக்கம், இதெல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது. அதெல்லாம் அவரால் தாங்கிக்கவே முடியல. புருஷன் இறந்தால் அந்த இடத்துல மனைவியும் கொண்டு போய் அந்த எரிகிற தீயில தள்ளினாங்க. இப்படிலாம் நடந்துச்சு. அதெல்லாம் அந்த கொடுமையை அவரால் தாங்கவே முடியல. அதற்கு விரோதமாய் குரல் கொடுத்தார். இந்தியாவில் வந்து ஊழியர் செய்யணும்னா இந்திய மொழி தெரியணும். இப்ப இங்கிலாந்துலாம் ஒரு இங்கிலீஷ் மொழி தெரிஞ்சாலே போதும், காலத்தை ஒட்டிடலாம். ஆனால் இந்தியா அப்படி கிடையாது, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு மொழி. அப்படி பார்த்த உடனே அவர் வங்காளதேசத்தில் வந்திருந்தார், வெஸ்ட் பெங்கால. அங்கிருந்த வங்காள மொழியை கற்றுக்கொண்டார். ஜனங்களுக்கு படிக்க எழுத தெரியல, இவர் நல்லா படிக்க கற்றுக்கொண்டார். பின்பு வங்காள மொழியிலே வேதத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு ஸ்டேட்டா வந்து அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அதில் புலமை வாய்ந்தவராக மாறினார். மாறி அந்தந்த மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். இந்திய மொழிகளிலே 40 மொழிகளிலே அவர் வெல்வர்ஸ்டா இருந்தார். 40 மொழிகளிலே அவர் வேதாகமத்தின் சில பகுதிகளை மொழிபெயர்த்தார். அதுல தமிழ் ஒண்ணு. இப்படி பல பகுதி வேதத்தின் பல பகுதிகளை மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்து அந்த நாட்களிலே ஆங்கிலேயருடைய அரசாட்சி இருந்ததுனாலே வெள்ளைக்காரர்கள் மிகப்பெரிய போஸ்ட் இருக்கிறவங்க வரும்பொழுது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க டிராவல் பண்ணும்பொழுது அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இவர் தான் அபிஷியல் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணாங்க. ஏன்னா எல்லா லாங்குவேஜும் அவர் ஸ்டேட்டில் இருக்கிற முக்கியமான லாங்குவேஜ் எல்லாம் அவருக்கு கட்டுப்படியா இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர் அரசாங்கத்திலே அவர் முக்கியமான நபர்களால் இவர் பயன்படுத்தப்பட்டார். இவருடைய உதவி இல்லாமல் வெள்ளைக்காரங்களால் டிராவல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இவருடைய காரியம் அதிகமானது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தரை குறித்து அவருக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. என் ஆண்டவர் பெரியவர். அவர் எப்பொழுதுமே சொல்லுவாரா, வில்லியம் கேரி தன்னிடத்தில் வர்றவங்க விட்டலாம் ஒரே ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாராம், கர்த்தர் பெரியவர், அவருக்காய் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு நீங்கள் எதிர்பாருங்கள். ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறபடியால் அவருக்கு என்று பெரிய காரியத்தை செய்கிறதற்கு எதிர்பாருங்கள். அப்ப அவருக்கு அந்த விஷயம் இருந்துச்சு, கர்த்தர் பெரியவர், அவருக்கு நம்ம சின்ன காரியம் செய்யக்கூடாது. அதனாலதான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியத்தை அவரால் செய்ய முடிஞ்சது. 40 மொழிகளிலே ஒரு மனுஷன் புலமை வாய்ந்தவனா இருக்கணும், 40 மொழிகளிலே எழுத படிக்க பேச தெரியும்னா என்ன ஒரு காரியம் அது? சான்ஸே இல்ல. அது மனுஷனுடைய ஞானத்தினால் சாத்தியமே கிடையாது. கர்த்தர் அவரை அப்படி உயர்த்தினார். காரணம், அவருக்கு கர்த்தரை குறித்த ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. அந்த தரிசனம் தான் அவரை அவ்வளவு பெரிய லெவலுக்கு உயர்த்திச்சு. அவர் மறித்த போது இந்தியன் கவர்மெண்ட் அவருக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. அவருடைய போட்டோ போட்டு, வில்லியம் கேருடைய படத்தை போட்டு கவர்மெண்ட் ஸ்டாம்ப் வெளியிட்டுச்சு. அந்த அளவுக்கு தேசத்திலே அவர் பெரிய காரியங்களை செய்தார். இந்திய அரசாங்கமே அவரை கனப்படுத்துச்சு. அந்த அளவுக்கு அவர் கனம் பெற்ற ஒரு மனுஷனாய் அவர் வாழ்ந்தார். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இருந்த காரியம் எல்லாம் ஒரு பெரிய தரிசனம். இன்னைக்கு சொல்லுகிறேன், நமக்கு சூழ்நிலைகளை விட, நாம் இருக்கிற நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மற்ற காரியங்களை விட நமக்கு கர்த்தரை குறித்த ஒரு பெரிய தரிசனம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமென். பெரிய தரிசனம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், சாதாரண ஒரு சின்ன காரியத்தை பார்த்து நம்ம பயப்படுறோம். இது எப்படி சமாளிக்கிறது, எப்படி மேற்கொள்வது? நான் சொல்லுகிறேன், பெரிய தரிசனம் இல்லாததுனாலதான் அப்படி ஆகுது இல்லையா? பெரிய தரிசனம் இல்ல. ஒரு சின்ன பிரச்சனைக்கு நம்ம கலங்குறோம்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து பெரிய தரிசனம் இல்ல. அதனாலதான் நம்ம சின்ன பிரச்சனைகளுக்கு நாம கலங்குறோம். எந்த பிரச்சனைகளை பார்க்கிலும் நம் கடந்து போகிற எல்லா பாதைகளை விட கர்த்தர் பெரியவரா இருக்கிறார் இல்லையா? பெரிய தரிசனம் இல்லை. இப்ப பாருங்க, இதுக்கு நாம் பைபிள் உங்களுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்ல முடியும். 1 Samuel 17 எடுத்துக்கொள்ளுங்க. 1 Samuel 17 40 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 Samuel 17 40 வசனத்தில்,
தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு,
இங்க பாருங்க தாவீது என்ன செய்யலாம் பாருங்க, தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு
ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பிற்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தண்டையிலே போனான்.
பெலிஸ்தனும் நடந்து
தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான்.
அந்த பெலிஸ்தீனுக்கு முன்பாக பரிசையை பிடிக்கிறவன் நடந்து வந்தான்.
பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சுதந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து,
அந்த பெலிஸ்தியன் பெரியவனா இருக்கிறான், இவன் சின்ன பையனா இருக்கிறதுனால இவனை பார்த்த உடனே அந்த பெலிஸ்தியன் கோலியாத்து இவனை அசட்டை பண்ணினான். அப்புறம் அந்த பெலிஸ் வாசிப்போம்.
பெலிஸ்தன் தானியதை பார்த்து,
பெலிஸ்தன் தானியதை பார்த்து,
நீ தடிகளோட என்னிடத்தில் வர,
நீ தடிகளோட என்னிடத்தில் வர,
நான் நாயா என்று சொல்லி,
நான் நாயா என்று சொல்லி,
அவன் தன் தேவர்களை கொண்டு,
அவன் தன் தேவர்களை கொண்டு
தாவீதை சபித்தான்.
தாவீதை சபித்தான்.
பின்னும் அந்த பெலிஸ்தன்,
பின்னும் அந்த பெலிஸ்தன்
தாவீதை பார்த்து,
தாவீதை பார்த்து,
என்னிடத்தில் வா,
என்னிடத்தில் வா,
நான் உன் மாம்சத்தை,
நான் உன் மாம்சத்தை
ஆகாயத்து பறவைகளுக்கும்,
ஆகாயத்து பறவைகளுக்கும்,
காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது,
அதற்கு தாவீது
பெலிஸ்தனை நோக்கி,
பெலிஸ்தனை நோக்கி,
நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும்,
நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும்,
கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய்,
கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய்,
நானோ,
நானோ
நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய,
நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய
இராணுவங்களின் தேவனாகிய,
இராணுவங்களின் தேவனாகிய
சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே,
சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே
உன்னிடத்தில் வருகிறேன்,
உன்னிடத்திலே வருகிறேன்.
இன்றைய தினம்,
இன்றைய தினம்
கர்த்தர் உன்னை,
கர்த்தர் உன்னை
என் கையில் ஒப்புக் கொடுப்பார்,
என் கையில் ஒப்புக் கொடுப்பார்.
நான் உன்னை கொன்று,
நான் உன்னை கொன்று,
உன் தலையை,
உன் தலையை
உன்னை விட்டு வாங்கி,
உன்னை விட்டு வாங்கி
பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை,
பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை
இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும்,
ஆகாயத்து பறவைகளுக்கும்,
பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால்,
அதனால்
இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும்,
கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும்
ரட்சிக்கிறவர் அல்ல என்று,
ரட்சிக்கிறவர் அல்ல என்று
இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும்,
இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும்.
யுத்தம் கர்த்தருடையது,
யுத்தம் கர்த்தருடையது,
அவர் உங்களை,
அவர் உங்களை
எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான்,
எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். போதும், நல்ல கவனிங்க. இந்த பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்து 9.5 அடி உயரம் உள்ள ஒரு ஜெய்ஜாண்டிக் பிகரவர், பலசாலி, யுத்தத்திலே வல்லவன். அவனுக்கு பரிசை பிடிக்கிறதற்கு, கேடகத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற இருக்கிறான். இப்படி ஒரு பெரிய செட்டப்போட மிகப்பெரிய பலசாலி தனக்கு எதிராக வருகிறதான ஆளை பார்க்கிறான். அவன் சின்ன பையனா இருக்கிறான். பார்த்த உடனே இந்த பெலிஸ்தியனுக்கு தாவீது ஒண்ணுமில்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு. அசட்டை பண்ணான். இந்த சின்ன பையன் போய் நம்ம கிட்ட மோதத்துக்கு வரான அசட்டை பண்ணான. ஏன்னா அவனுடைய பலம், அவனுடைய தோற்றம், தகுதி, திறமை, அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவனால் இந்த தாவீதை ஒரு எதிராளியாக கூட நினைக்க முடியல. அந்த அளவுக்கு அவன் பலசாலியா இருந்தான். தாவீது மிகவும் சிறியவனாக இருந்தான். ஆனால் இந்த சின்னவன் அந்த பெரியவனை பார்த்தவுடன் இவருக்கு நியாயமா நடுங்கி இருக்கணும். ஏன்னா அவன் யுத்த வீரன், இவன் சாதாரண ஆடு மேய்க்கிறவன், அவன் மிகப்பெரிய பலசாலி, இவன் ஒரு சாதாரணமான மனுஷன். அப்படி இருக்கும் பொழுது இவன் நிச்சயமாகவே இந்த தாவீது பயந்திருக்கணும். ஆனால் தாவீது கொஞ்சம் கூட பயப்படல, அசர்ல. அந்த பெலிஸ்தீ தோட்டத்தில் மட்டும் அப்படி இல்லை, மிரட்டுறான். இன்றைக்கு மாம்சத்தை எடுத்து நான் ஆகாயத்து பட்சிகளுக்கு போடுவேன், என்ன தடியோட வர, நான் என்ன நாய் நினைச்சே, நீ இன்னைக்கும் மாம்சத்தை எடுத்து நான் ஆகாயத்து பட்சிகளுக்கு நான் போடுவேன் என்று சொல்லி தன் தேவர்களின் பெயரை சொல்லி சபிக்கிறான். தாவீத பயமுறுத்துறான், பயங்கரமான வார்த்தைகளை கொண்டு சபிக்கிறான், பயமுறுத்தி பார்க்கிறான். ஆனா தாவீது எதுலையுமே அசர் இல்லை, எதை பத்தியும் அசர் இல்லை. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பெரிய தரிசனம் தாவீதுக்கு இருந்துச்சு. என்ன தரிசனம்? நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறேன், ஆனால் நான் பட்டயத்தோடு ஈட்டியோடு வரல, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். இது ஒரு வித்தியாசமான பேரு, காட் ஆஃப் ஆர்மிஸ், இராணுவங்களின் தேவன், கர்த்தர் இராணுவங்களின் தேவன் சொன்ன ஒரே ஆள் தாவீது தான். சேனைகளின் தேவன் இல்லையா, இராணுவத்திற்கு தேவன். அப்போ இஸ்ரவேலுடைய இராணுவத்திற்கு இவர் தான் தலைவராக இருக்கிறார், ஆண்டவர். இன்னைக்கு சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்திலே பவர்ஃபுல் ஆர்மியா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? கர்த்தர் அதுக்கு தலைவராக இருக்கிறார். இன்னைக்கும் அதான் ரீசன். இஸ்ரவேலுடைய ஹிஸ்டரி இன்னைக்கும் கர்த்தர் அந்த ஆணவத்திற்கு தலைவராக இருக்கிறார். அப்போ இதுல பார்க்கும்பொழுது தாவீதுக்கு அந்த தரிசனம் இருந்தது. கோலியாத் தன் தோற்றத்திலே பெரியவனாய் நின்னாலும் அவனை பார்க்கிலும் பெரியவராக இவன் கர்த்தரை பார்க்கிறான். அதனால் அவனுடைய பயமுறுத்துகிற வார்த்தைகளை இவனை அசைக்கல, அவனுடைய தோற்றம் இவனை பயமுறுத்தல. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம், உன்னை பார்க்கிலும் என் தேவன் பெரியவராயிருக்கிறார், கோலியாத்துடைய ஆண்டவர் அதை பார்க்கிலும் பெரியவராக இருக்கிறார். அந்த தரிசனம் அவனுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில நீங்க சூழ்நிலைகளை கண்டு பயந்து அவிசுவாசப்பட்டு தடுமாறும் பொழுது தோல்வியிலிருந்து நீங்க மேல வரவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? தோல்வியிலிருந்து மேல வரவே முடியாது. தரிசனம் பெருசா வேணும். இந்த சூழ்நிலைகளை விட ஆண்டவர் பெரியவர். நீங்க சொல்றோம், என் புருஷன் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, அது பண்ணல. அவரை விட உங்கள் ஆண்டவர் பெரியவரா சின்னவரா சொல்லுங்க? உங்க புருஷரோட ஆண்டவர் பெரியவரா சின்னவரா? அப்புறம் நம்ம நினைக்கிறோம், ஐயோ இவர் எங்க ரட்சிக்கப்பட போறாரு. அவரை பார்க்கலும் என் ஆண்டவர் பெரியவர். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற சூழ்நிலைகளை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நமக்கு வருகிற பிரச்சனைகளை விட ஆண்டவர் பெரியவர். உங்களுக்கு எதிராக எழுப்பி வருகிற மனுஷர்கள் எல்லாரை பார்க்கிலும் ஆண்டவர் பெரியவர். அவருக்கு மேல பெருசு இந்த உலகத்தில் பெரியவர் யாருமே கிடையாது. கர்த்தர் தன்னை செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு தெரியுமா? வாசிங்களேன், ஆதியாகமம் 17:1 வாசிங்க. 17:1
ஆபிராம் 99 வயதான போது,
ஆபிராம் 99 வயதான பொழுது
கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி,
கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி,
நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நீ எனக்கு முன்பாக நடந்து,
நீ எனக்கு முன்பாக நடந்து,
நடந்து கொண்டு,
நடந்து கொண்டு
உத்தமனாயிரு,
உத்தமனாயிருனர். எப்பொழுது? 99 வயசாகும் பொழுது. ஆபிரகாம் 75 வயதாக இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல இருக்க பண்ணுவேன். வாழ்க்கை அப்படி ஓடிட்டுதான் இருந்துச்சு. அவனுக்கு 86 வயதாக இருக்கும் பொழுது சாராள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டா, பிள்ளை இல்லை அதனால் ஆகாரம் சேர்த்துக் கொள்ளும் சொல்லி டிஸ்டர்ப் பண்ணா. 86 வயசுல மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டான் ஆபிரகாம். இப்ப 99 வயசாச்சு, சோர்வு அதிகரித்து விட்டது. 75 வயசுல சொன்னாரு, ஒண்ணு நடந்த மாதிரி தெரியலையே, குழந்தை பிறந்த மாதிரி தெரியலையே. சூழ்நிலைகள் அவனுக்கு பெருசா போயிட்டே இருந்துச்சு. இனி எங்க பிறக்குமோ பிறக்காதோ என்ற நிலைமை அவனுக்கு அதிகமாயி, அவனுடைய பிரச்சனை, அவனுடைய நெகட்டிவான திங்கிங் வளர்ந்துகிட்டே போச்சு. காலம் செல்ல செல்ல நெகட்டிவான திங்கிங் அவனுக்கு பெருசா வளர்ந்துட்டே போச்சு. அப்பதான் கர்த்தர் வந்து சொன்னார், 99 வயசா இருக்கும் பொழுது நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமை எனக்கு இருக்குது. இந்த 99 வயசா இருக்கிற உனக்கு ஒரு குழந்தை என்னால் கொடுக்க முடியும். அதுதான் இன்ட்ரோடியூஸ் பண்ற, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். உன்னுடைய வாழ்க்கையில நீ சில காரியத்தை பார்த்து 99 வயசாச்சுன்னு சொல்லிட்டு உன் பிரச்சனைகளை நீ பெருசா பாக்குற, இனி நடக்குமான்னு நினைக்கிற. ஆனா இப்ப நான் சொல்றேன், அதை விட சர்வ வல்லமை எனக்கு இருக்கிறது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனார். எனக்கு முன்னாலே நட, உத்தமமாய் என்னை பின்பற்று, நான் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை காண்பிப்பேனர். அவன் பிடிச்சான். அந்த நேரத்தில் கர்த்தர் சாராயை கன்சீவாக செய்தார். அவன் 106 வயதிலே குழந்தை பிறந்தது. அப்போ இதெல்லாம் என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில சோர்ந்து போகும்பொழுதுதான் கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை காண்பித்து கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்தினார். இன்னைக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே நீங்கள் எது உங்களுக்கு ஒரு மலையை போல பிரச்சனை போல இருக்கிறதோ, கர்த்தர் அதை பார்க்கிலும் ஒரு பெரிய தரிசனத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை விட கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். பெரியவரா பாவனும். என்னைக்குமே எல்லா சூழ்நிலை உங்களுக்கு எந்த அளவுக்கு சூழ்நிலை மோசமா இருக்கோ, அதை விட ஒரு லெவல் மேல கர்த்தரை பாருங்க. எது உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதோ, அதை விட ஒரு லெவல் மேல கத்தரை பாருங்க. எல்லாமே அப்படிதான். வேதம் முழுவதும் கவனிச்சு பாருங்க. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:6 வசனத்தில் பாருங்க, கத்தர் சொல்லுகிறார், பெரிய பருவதமே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கத்தருடைய ஆவினால், என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார். பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாயினர். சகரிய 4:6-7 வசனங்கள் அப்படி சொல்லுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பெரிய பருவதங்களை பார்க்கிறோம், ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவைகள் சமபூமியாகும் என்பதை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். எப்போ? அதை விட கர்த்தரை பெரிதாய் பார்க்கும் பொழுது. அப்ப இன்னைக்கு என்னைக்குமே கர்த்தர் நமக்கு தன் தரிசனத்தை செய்தாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை நம்ம பிடிச்சுக்கணும். அதை நம்ம பிடிக்க தவறும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில தோல்வி வருகிறது. இன்னொரு உதாரணம் கூட உங்களுக்கு சொல்றேன். ஏசாயா ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசி. இந்த ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில் ஒரு குட்டி வேதாகமமாக சொல்லலாம் அவருடைய புத்தகம். என வேத புத்தகத்திலே 66 புத்தகங்கள் இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் இருக்கிறது. அதே போல ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 39 அதிகாரம் முழுவதும் முடிச்ச பிறகு 40 அதிகாரம் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தோடு ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா 40 அதிகாரம் என்ன ஸ்டார்ட் ஆகுனா வனாந்திரத்தில் கூப்பிடுவருடைய சத்தம். புதிய ஏற்பாடு 40 புத்தகம் யோவான் ஸ்நானுடைய ஊழியத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படி 39 அதிகாரம் 39 புத்தகம் பழைய ஏற்பாடோ அதே போல 39 அதிகாரம் வரைக்கும் ஒரு காரியம் போயிட்டு 40 அதிகாரம் ஸ்டார்ட் ஆகிறது யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்திலிருந்து கரெக்டா அங்கே எழுதப்படும். அப்ப இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முழு வேதாகமத்துடைய ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஏசாயா தீர்க்க தரிசனம். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி இந்த ஏசாயா. இந்த ஏசாயா மூலமாகத்தான் கிறிஸ்துவின் பிறப்பு தெளிவாய் அறிவிக்கப்பட்டது. அவருடைய சுபாவங்களுக்குரிய நாமங்கள் அறிவிக்கப்பட்டது. அவர் சிறு பிராயத்தில் எப்படி இருப்பார் என்பதை அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அறிவிக்கப்பட்டது. அவருடைய சிலுவை பாடு மரணம் முழுவதுமாக ஏசாயா 53 அதிகாரத்தில் அறிவிக்கப்பட்டது. 1000 வருஷ அரசாட்சி ஏசாயா 11 அதிகாரத்தில் அறிவிக்கப்பட்டது. ஏசாயா 28 அதிகாரத்திலே அந்நிய பாஷைகளை குறித்த காரியங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளின் புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை குறித்து ஏசாயா 61 அதிகாரத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லிக்கிட்டே போலாம். கடைசி காலம் வரைக்கும் நடக்க வேண்டிய எல்லா சம்பவங்களும் 1000 வருஷ அரசாட்சி கூட துல்லியமாய் எழுதப்பட்ட ஒரே தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏசாயா தான். பைபிள் வர எந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் இவ்வளவு துல்லியமாக இத்தனை பிற்காலத்தின் சம்பவங்கள் எழுதப்படவே இல்லை. ஏசாயா மூலமாக தான் வந்துச்சு. ஆனால் இந்த ஏசாயா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு சின்ன தீர்க்கதரிசியாக ஒரு சின்ன வட்டத்தில் இருந்தார். அவருடைய ஊழியத்தின் காரியங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அவருடைய ஊழியத்தின் காரிய அவருடைய தீர்க்க ஆரம்ப கால தீர்க்க தரிசனத்தை கவனிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:8 வாசிப்போம்.
தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகமட்டும் வீட்டோடு வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கட்டுகிறவர்களுக்கு ஐயோ.
வயலோடு வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. வீட்டோடு வீடு, வயல் மேல வயல், வீடு மேல வீடு கட்டிட்டு போனா அவங்களுக்கு ஐயோ. வீடு வாங்கணும், வீடு வாங்கணும், வயல் வாங்கணும், வயல் வாங்கணும், இதே கான்செப்ட்ல போயிட்டு இருந்தா அவருக்கு ஐயோங்கிறார். அவருடைய தீர்க்க தரிசனம் எப்படி போகுது பாருங்க. இதை குறித்து ஐயோங்கிறார். அடுத்தது பாருங்க அவர் எதுக்கெல்லாம் சொல்ற. 11 வாசி.
சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ.
குடிகாரனுக்கு ஐயோ இல்லையா, ரெண்டாவது குடிகாரனுக்கு ஐயோ அப்படின்னு. 3:19 வாசிக்கலாம்.
நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்கிறவர்களுக்கு ஐயோ.
கர்த்தரை சோதிக்கும்படியாக வாழ்கிறானே அவனுக்கு ஐயோ அப்படிங்கிறார். 20 வாசிக்கலாம்.
தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ.
ஆமா, இல்லாத இல்லாததும் அப்படி பெரட்டி பெரட்டி பேசுறானே அப்படிப்பட்டவனுக்கு ஐயோ. இஷ்டம் போல தனக்கு சேர்ந்து தமக்கு சாதகமான எப்படி வேணா எதையும் பெரட்டி பேசக்கூடிய மனுஷனா இருக்கிறவனுக்கு ஐயோங்கிறார். 23 படிப்போம்.
பரிதானத்திற்கு பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ.
லஞ்சம் வாங்கிட்டு தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறானே அப்படிப்பட்ட ஜட்ஜுக்கு ஐயோங்கிறார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இவருடைய தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குது? ஐயோதான், வெறும் ஐயோ தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தார். தன்னை சுற்றிலும் இருக்கிறதான கெட்ட விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சது. யார் யாரெல்லாம் ஒருத்த குடியாரனை பார்த்தா அவனுக்கு ஐயோ, ஒருத்த வீடு வாங்கினா அவனுக்கு ஐயோ, நிலம் வாங்கினா ஐயோ, எல்லாத்துக்கும் ஐயோ தான். இவரோட தீர்க்க தரிசனம் ஒரு லோயர் லெவல்ல இருந்துச்சு, ஐயோ லெவல்ல தான் இருந்துச்சு, அதுக்கு மேல போல. ஆனால் கர்த்தருடைய திட்டம் இவரை குறித்து மிகப்பெரிய ரகசியங்களை இவர் மூலமாய் வெளிப்படுத்தணும் கர்த்தர் நினைச்சார். இந்த நிலைமையிலிருந்து பெரிய லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போகணும் நினைச்சார். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல பார்க்கும்போது திங்கிங் ரொம்ப லோயர் லெவலா போயிடுது. மற்றவங்களுடைய குற்றங்கள் மட்டும்தான் அப்படி தெரியுது, அப்படியே லோயர் லெவல் இவர் பார்த்துட்டு போயிடுது. அது இருந்தா நம்ம வந்து மேல போக முடியாது, மேல கொஞ்சம் அண்ணாந்து பார்க்கணும், கிளையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? கிளையே பார்த்துட்டு வாழக்கூடாது, மேல கொஞ்சம் அண்ணாந்து பாருங்க. இப்ப இந்த அஞ்சாம் அதிகாரத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வசனத்தை நான் வாசிச்சோம். 6 வசனங்கள்ல ஐயோ 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 தான் இவர் பிரசங்க தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு இருந்தார். கர்த்தர் பார்த்தாரு, இவனை இப்படியே விட்டோம்னா இவனுக்கும் ஒரு ஐயோ தான் ஆகப்போகுது. இந்த ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு ஐயோ தான். இவனை மாத்தணும், இவனை கொண்டு நான் பெரிய காரியத்தை தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய வருங்காலத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களை இவனை கொண்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் இவனோ இந்த கீழ் மட்டத்திலேயே இருக்கிறானே. கர்த்தர் பார்த்தாரு. இந்த அஞ்சாம் அதிகாரம் முடிஞ்சது, 6 அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 6 அதிகாரம் முதல்ல சொல்லணும்.
உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன்.
பாருங்க, உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த காலத்திலே ஆண்டவர் இந்த ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். போதும், கர்த்தர் பார்த்தாரு, நீ ஏன் இந்த கீழ் மட்டத்திலேயே பார்த்துட்டு இருக்கிற? வீடு வாங்கினா ஐயோங்கிற, நிலம் வாங்கினா ஐயோன்ற, இப்படி பரட்டி பேசினா ஐயோன்ற, லஞ்சம் வாங்கினா ஐயோன்ற, பிடிச்ச ஐயோங்கிற, இதைத்தான் நீ பார்த்துட்டு இருக்கிற. இதுக்குத்தானா நான் உன்னை தீர்க்க தரிசியாய் அடைத்தேன்? பாருங்க, தீர்க்க தரிசனத்தில் மட்டமா போயிடுது. கர்த்தர் எவ்வளோ உன்னதமான காரியத்தை வெளிப்படுத்த நினைக்கிறார். இது நினைக்கும் போது எனக்கு இன்னும் தெரியல, வேற மாதிரியா போறது. தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும்? ஆனா ஜப்பானுக்கு வரும் இடி முழக்க வரும், அமெரிக்காவில் இடி விழுன்னு இன்னைக்கு அப்படியாகி போச்சு இல்லையா? அது போயிடுச்சு. எங்கேயோ ஒரு தேவ ஜனங்களை அவருடைய குறைவுகளை சொல்லி அவர்களை சரிப்படுத்தி அவர்களை பரிசுத்த பாதையிலே நடத்துகிற உன்னதமான ஒரு காரியம் தீர்க்க தரிசிகளுக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் தீர்க்க தரிசனுடைய ஊழியம். பைபிள்ல பாருங்க, எந்த தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கிறான்? யோவான் ஸ்நானகனை பாருங்க, எப்படி இருக்கிறான்? ஏரோடைய குற்றத்தை நேரா சொன்னான், அதனால அவன் தலையே போச்சு. அதை பத்தி அவன் பயப்படல. ஏரோடைய குற்றத்தை நேரா சொன்னான். எலியாவை பாருங்க, ஆகாபுடைய குற்றத்தை நேரா சொன்னான். உன் பாவத்தினால தேசத்துல நீ செய்த விக்கிரகாராதனையினால தேசத்துல மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னா. நாத்தான பாருங்க, தாவீது பெரிய ராஜா நீ என்ன மனுஷன்னா. இதுதான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்கிறவன் ஒரு தேசத்து ராஜா தவறான பாதையிலே போகும் பொழுது அதை சரிப்படுத்துகிறவன் தான் தீர்க்கதரிசி. ஜனங்கள் தவறான பாதையில போகும்போது அதை சுட்டி காட்டி அவர்களை சரி பாதையில கொண்டு வருகிறவன் தான் தீர்க்கதரிசி. அதுதான் தீர்க்கதரிசனம், அதுதான் தீர்க்கதரிசன செய்தி. ஒரு மனுஷனுடைய தவறான பாதையை சீர்படுத்தணும். இந்தியாவில் தீர்க்கதரிசனம் ஒருத்தர் உண்டானா? ஆளுகிறவர்கள் செய்கிற விக்கிரகாராதனை தைரியமா சுட்டி காட்டக்கூடிய மனுஷன் ஒருத்தன் எழுதி சொல்றான், அதுதான் தீர்க்க தரிசனம். நீ ஜோசியம் பார்க்கிற அது தப்புன்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இருந்துச்சு, அவன் தான் தீர்க்க தரிசனம் இல்ல? அதான் தீர்க்க தரிசி. அப்போ ஏசாயனுடைய காரியம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்க வேண்டிய தீர்க்க தரிசி, எங்கேயோ ஏதோ காரியம் எவ்வளவு மேன்மையான காரியத்தை சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசி, ஒரு அடிமட்டமான நிலைமையில் அவன் காரியம் போயிட்டு இருக்குது. கர்த்தர் பார்த்தார், இவனை கொண்டு நான் பெரிய காரியங்களை அறிவிக்க வேண்டும் என்றால் முதல்ல இவனுக்கு தரிசனத்தை மாற்றணும், பெரிய தரிசனத்தை இவனுக்கு நான் கொடுக்கணும். இவனுடைய மைண்ட் செட் எல்லாம் தன்னை சுற்றிலும் நடக்கிறதான மோசமான காரியங்களை மட்டும் பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்கிறான். ஆனால் எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியவர் நான் ஒருத்தர் இருக்கிறேன் என்பதையே இவனுக்கு தெரியல. அதனாலதான் கர்த்தர் பார்த்தார். அவன் நாட்களிலே உரியா உசியா ராஜா அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த உசியா ராஜாவின் கீழே உட்கார்ந்து கொண்டு அவனுடைய ஷேடோல இருந்துட்டு இந்த ஏசாயா அப்படியே சொகுசா அப்படி போயிட்டு இருந்தான். எல்லாத்தையும் ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அந்த உசியா ராஜாவுடைய ஷேடோல அப்படியே ஆசீர்வாதமா போயிட்டு இருந்தான். கர்த்தர் பார்த்தார், உசியாவை எடுத்தார் முதல்ல. உனக்கு அதுதானே சேஃப்டியா நினைக்கிற, அந்த ஷேடோல தானே நீ போயிட்டு இருக்கிற. உசியாவை எடுத்தார். உசியா ராஜா மரணம் அடைஞ்ச பிறகு இவன் தவிப்பான், தவிச்சிருக்கிறான். ஐயோ உசியா ராஜா தேவ பக்தியோட ராஜா இருந்தானே போயிட்டானே, இனி நமக்கு யார் ஆதரவு? கர்த்தர் சொன்னார், இப்ப பார், அந்த உசியா ராஜாவை பார்க்கலும் நான் பெரியவரா இருக்கிறேன். அந்த உசியா ராஜாவை நம்பி அவருக்கு கீழே இருந்துட்டு நீ எல்லாம் ஐயோ ஐயோ இருந்த, இப்ப பார், அந்த உசியா ராஜாவை விட பெரியவர் நான் இருக்கிறேன். என்ன பார், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவனாகிய கர்த்தர் வீற்றிருக்கிறார். இதே கர்த்தர் ஏசாய 66 அதிகாரத்தில் கடைசியில் சொல்றார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியினர். அவரே அதை தெளிவா சொன்னார். இப்ப இந்த இடத்தில் அவருக்கு ஒரு பரலோக தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அந்த பரலோக தரிசனத்திலே பார்க்கிறான், கேருபீன்கள் இரண்டு சட்டைகளினால் பறந்து, இரண்டு சட்டைகளினால் முகத்தை மூடி, இரண்டு சட்டைகளினால் கால்களை மூடிக்கொண்டு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார்கள். இப்படி போயிட்டு பார்த்த உடனே, இப்பதான் இந்த மேலான காரியத்தை பார்த்த உடனே தடுமாறினான், பயந்தான், நடுங்கினான், அலர்ந்தான். ஐயோ நான் அடமானேனா? 5 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன்.
இதை பார்த்த உடனே அவன் அலறிட்டான், ஐயோ இவ்வளவு பெரிய ஆண்டவராவர், இவர் இதுவரைக்கும் நான் இப்படி நினைக்கலையே, சாதாரணமாக நான் நினைச்சிட்டேன். இவன் ஒரு தீர்க்கதரிசி, ஆனாலும் ஆண்டவரை குறித்து இதுவரைக்கும் ரொம்ப லோயஸ்ட் லெவல நினைச்சிட்டு, ரொம்ப சாதாரணமாக நினைச்சிட்டு இருந்தான். அப்படி நினைக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு உயர்ந்த தரிசனத்தை கொடுத்து, நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் கிடையாது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆண்டவர் கிடையாது, சும்மா குடிகாரனை பார்த்து நிலம் வாங்குறவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கிற சாதாரண ஆண்டவர் கிடையாது. நான் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். என்னை சுற்றிலும் பார், இப்படிப்பட்ட கேருபீன்கள் பறந்து கொண்டிருக்கிறது. இவைகள் பரலோகத்திலே இருந்தா கூட என்ன பார்க்க முடியாதபடிக்கு என் பரிசுத்தம் மிகப்பெரியது. என்னுடைய பரிசுத்தம் அவ்வளவு பெரியது. அந்த கேருபீன்கள் கர்த்தரை துதிக்கல, ஆனா ஒண்ணு பார்த்து சொல்லுதுங்க, ஐயோ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சொல்றாங்க, ஐயோ அவர் பரிசுத்தர், பார்க்க முடியல, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அந்த அளவுக்கு தன்னுடைய பரிசுத்தையும் தன்னுடைய மகிமையும் தன்னுடைய மேன்மையும் கர்த்தர் வெளியரகமா காமிச்ச பிறகுதான் தன்னுடைய குறைவை இவன் உணர்ந்து தன்னை அர்ப்பணித்து, தன்னை சுத்திகரிக்கிறதற்கு தன்னை அர்ப்பணித்து, அதன் பிறகு ஒரு நல்ல தீர்க்கதரிசியாய் அவன் உருவெடுத்தான். ஐயோ அதமானே என்றான். அப்பொழுது பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தடலை எடுத்துக் கொண்டு வந்த ஒரு கேருபீன் அவன் நாவை தொட்டு அவனை சுத்தப்படுத்தினான். அதுக்கு பிறகு பாருங்க, இந்த ஐயோ தீர்க்கதரிசனமே கிடையாது. 6 அதிகாரத்துக்கு பிறகு, 7 அதிகாரத்தில் ஆரம்பிச்சிட்டேன்னா பார்த்தீங்க, 7 அதிகாரத்திலேயே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அடுத்த 7 அதிகாரத்தில் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் அங்கேயே பேச ஆரம்பிச்சிட்டான். 9 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்படுகிற நாமங்களை குறித்து பேசினான். அவ்வளவுதான், அடுத்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனம் ஆரம்பிச்சிருச்சு. அதுவரைக்கும் குடிகாரர்களை நிலமாங்கிறவங்களை பார்த்திருந்தவனுக்கு அவன் வாழ்க்கை கர்த்தரை குறித்த தரிசனம் வந்த பிறகு, அவன் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அவன் காரியம் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு சொல்லுகிறேன், பெரிய தரிசனம் நமக்கு அவசியம். கர்த்தர் தன்னை பெரியவராய் காண்பிக்கிறார். இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். பெரிய காரியத்தை நமக்கு கர்த்தர் தரிசனத்தை அதிகமாக்குகிறார். அதை நம்ம பிடிச்சுக்கணும். மார்க்கு 4:35 35-41 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூட இருக்கும் பொழுது சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை படகில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு போறாங்க. படகு நடுக்கடலுக்கு போகிறது. இயேசு கிறிஸ்து தலையணை வைத்து படுத்து தூங்கினார். பிளான் பண்ணி தான் தூங்கினார். தலையணை வைத்து பிளான் பண்ணி தான் படுத்து தூங்கினார். அவர் தூங்கின பிறகு அங்கே கடல் கொந்தளிக்கிறது, சுழல் காற்று சுழற்றி அடிக்கிறது, அலைகள் மோதி அடிக்கிறது. சீஷர்கள் தடுமாறினாங்க, குழம்புனாங்க, அவரை பார்த்து கலங்கினாங்க. சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னாங்க. எழுந்தார், அவங்களை பார்த்து சொன்ன, ஏன் பயப்பட்டீர்? எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். அவங்களை பார்த்து சொன்னார், ஏன் பயப்பட்டீர்கள்? கடிந்து கொண்டார். ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தையை மறந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சின்ன தரிசனம் அவங்களுக்கு இருந்துச்சு. என்ன ஒரு குருடர் பார்வை கொடுப்பார், சப்பானிகளை நடக்க பண்ணுவார், குஷ்டரோகிகளை சுகமாக்குவார், நல்ல பிரசங்கம் பண்ணுவார், நாலு பிசாசம் துரத்துவார். இதுதான் இயேசு கிறிஸ்துன்னு ஒரு சின்ன பிக்சர் அவரை பத்தி வச்சிருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தார், என்னை பத்தி நீங்க என்ன, வெறும் பேய் ஓட்டுறவனாகவும் நல்ல பிரசங்கான மட்டுமே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் சும்மா பேய் ஓட்டிட்டு பேச பிரசங்கம் வந்தால் கிடையாது. நான் இதை பார்க்கிலும் பெரியவர். அதனாலதான் அவங்களுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை டக்குன்னு கொடுக்கிறார். ஜனையாவே அமைதலாகிறார். அவ்வளவுதான், பயந்துட்டாங்க. இவர் யாரோ, இவ்வளவு பெரிய வல்லமை இவருக்கு இருக்கிறது. விஷயம் பெருசாயிடுச்சு அவங்களுக்கு. இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. மற்ற 17 எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு, சபை சரித்திரத்தில் மிக முக்கியமாக ஒரு 3 வரணும். பேதுரு, அவனா சபை முதல் சபை கட்டுகிற மனுஷன். அவனை குறித்து தேவ திட்டம் அதுதான். மத்தேயு 16 அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். மத்தேயு 16 அந்த வாக்கு கொடுக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்ப அவன் ஸ்பெஷலான ஆளு. அவனை கொண்டுதான் முதல் சபை கட்டப்படணும். அடுத்தது யாக்கோபு, அப்போஸ்தலர்களிலேயே முதலாவது ரத்த சாட்சியை மறிக்க போகிறவன். அவனுடைய மரணம் அப்போஸ்தலர் 12 எழுதப்பட்டாச்சு. பைபிள் ஒரே அப்போஸ்தலருடைய மரணமா எழுதப்பட்டிருக்கிறது. அது யாக்கோபு. அவர் ரத்த சாட்சியாக, அப்போஸ்தலர்களில் முதலாவது ரத்த சாட்சியாக மறிக்க போகிறவன். அவனும் ஸ்பெஷலான ஆளு. அடுத்தது யோவான், கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிற சகல காரியத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு மனுஷன். மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்து கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிற எல்லாவற்றையும் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் எழுத வேண்டிய மிக முக்கியமான நபர் யோவான். இந்த 3 ஸ்பெஷலான ஆட்கள். இந்த 3 கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்றணும். அவங்க 3 மட்டும் மலை மேல கூட்டிட்டு போனார். 16 அவனுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் 17 சாட்சிகளை பாருங்க, மலை மேல கூட்டிட்டு போயிடுவார். முக்குட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். பேதுரு தடுமாறன, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோம் அப்படின்னா, மோசைக்கு ஒரு கூடாரம் போடலாம் அப்படின்னா. ஆனா கர்த்தர் சொன்னார், இந்த தரிசனத்தை யாருக்குமே நீங்க சொல்லக்கூடாது. இது உங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற பெரிய தரிசனம். ஏன்னா நீங்க 3 பெரிய காரியத்தை செய்ய வேண்டிய ஆட்கள். இந்த ததையுக்கும் மற்ற சாதைய ஆட்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒன்று கொடுக்கல. ஏன்னா ஒரு சாதாரணமாக தான் போயிடுவாங்க. இந்த 3 குறித்து அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. இந்த 3 ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். என்ன சும்மா ஒரு 6 மனுஷனா பார்க்காதீங்க, நான் தேவகுமாரன், சும்மா என்ன மனுஷனா மட்டும் பார்க்காதீங்க, பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் சாதாரணமத்து சாஸ்திரத்தில் யாரையும் சுகமாக்குற ஒரு சின்ன ஒரு தரிசனம் இருந்துச்சு. அடுத்தது இயற்கையை கட்டுப்படுத்துகிற அடுத்த லெவல் தரிசனம் கிடைச்சது. இப்போ 100% தெய்வமாக அவரை பார்த்துட்டாங்க. அவர் முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் மாதிரி மாறிடுச்சு. அவர் வஸ்திரம் பிரகாசித்தது. அவர் 100% தெய்வமாக அப்படியே தத்துருவமாய் தன்னை வெளிப்படுத்தினார். 100% தன்னை ப்ரூவ் பண்ணி காமிச்சார். யார் எடுக்க காமிச்சார்? இது ஒரு முக்கியமான தரிசனம். அப்போ இவங்களுக்கெல்லாம் தரிசனத்தை அதிகமாக்கினார். ஏன்? இவங்களை கொண்டு பெரிய காரியத்தை கற்று செய்யணும். அதனால் இன்னைக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் நம்ம ஜெயிக்கணும்னா ஆண்டவரை குறித்த பெரிய தரிசனம் இருக்க வேண்டும். பெரிய தரிசனம் இருக்கணும். அவரை சீப்பா நம்ம நினைக்க கூடாது, சிம்பிளா நம்ம பார்க்கக்கூடாது. அவர் பெரியவர், பெரிய காரியத்தை அவர் செய்வார். சின்ன ஆளை கொண்டு அவர் பெரிய காரியத்தை செய்ய அவரால் முடியும். ஆமென். சின்ன ஆளை வச்சு அவரால் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அவ்வளவு பெரியவர் அவர். அதனால நம்முடைய ஆண்டவருக்கு எதுவும் ஆயுதம் தான். ஒரு கூடாங்கல்லும் அவருக்கு மிகப்பெரிய ஆயுதம் தான். எதை கொண்டும் அவர் எதையும் செய்வார். கர்த்தருடைய இராணுவங்கள், அது ஒன்றால் எப்போது கர்த்தர் சுத்தமானவர்கள் மெசேஜ் எடுக்கிறேன். கர்த்தருடைய இராணுவம் எது தெரியுமா? குளவி பூச்சி, வெட்டுக்கிளி, இதெல்லாம் தான் கர்த்தருடைய இராணுவம். இதை வச்சு கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தில் செஞ்சிருக்கிறார். வண்டு, வெட்டுக்கிளி, குளவிகள், குளவிகள் வந்து துறந்துச்சா. இந்த மாதிரி பூச்சிகளை வச்சு கர்த்தர் செய்த ராமனுக்கு செடி அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பூச்சி இல்லையா, எந்த வேணா செய்யும் அவருக்கு. இதுதான் வெப்பன்ஸ். சின்ன சின்ன பூச்சிகளை வச்சு, சின்ன சின்ன குளவிகளை வச்சு, சின்ன சின்ன வெட்டிகளிகளை வச்சு தேசத்தை கலங்கடிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதனால் அவருக்கு பெரிய ஆட்கள் தேவையில்லை. சின்ன ஆட்களை வச்சு அவரால் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அவ்வளவு பெரியவர் அவர். அல்லேலூயா. சின்ன ஆட்களை வச்சு பெரிய காரியங்களை செய்யறதுதான் பெரியவருடைய காரியம். அதுதான் நம்முடைய ஆண்டவர் செய்வார். அதனால் நீங்க சின்னவங்களா இருக்கலாம், நம்ம சின்னவங்களா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சின்னவர் கிடையாது. அல்லேலூயா. நம்ம சின்னவங்களா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சின்னவரே கிடையாது. அவர் ரொம்ப பெரியவர். நம்மை கொண்டு அவர் பெரிய காரியத்தை செய்வார். அதற்கெந்த ஒரு தரிசனம் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். கர்த்தர் யாரையும் எல்லா விதத்திலையும் பயன்படுத்தி ஆசீர்வதிக்க அவரால் கண்டிப்பாய் முடியும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அவர்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தார்கள். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தார்கள். உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் நீங்களும் நானும் யார்? உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். எதை வச்சு உலகத்தை நம்ம ஜெயிக்கிறோம்? கர்த்தர் பெரியவர் என்ற ஒரு தரிசனத்தை வைத்து நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தேவ பிள்ளையே, என்னைக்குமே சொல்றேன், நீங்க எந்த பாதையில கடந்து போனாலும், அதில் நீங்கள் சந்திக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அதை விட ஆண்டவர் பெரியவர். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க எந்த பாதையில கடந்து போனாலும், நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் எதுவானாலும், அதை விட உங்கள் ஆண்டவர் பெரியவர். அவர் பெரியவர், அவர் பெரியவர். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் பெரியவர் என்ற ஒரு தரிசனம் எப்பொழுதுமே நமக்குள் காணப்படட்டும். அவரை பெரியவராய் பார்த்தால்தான் எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும். சாலமோன் சொன்னா, என் ஆண்டவர் பெரியவர், ஆகினால் நான் அவருக்கு கட்டும் ஆலயம் பெரிதாயிருக்கும் சொன்னான். தாவீது சொல்லுகிறான், என் ஆண்டவர் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர், அதனால் இந்த கோலியாத் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் பார்த்தான். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் பெரியவராய் பார்த்த பொழுதுதான் பெரிய காரியத்தை அவன் தீர்க்க தரிசனமாய் அறிவிக்க முடிந்தது. சீஷர்களில் யாக்கோபு யோவான் பேதுருவுக்கு கர்த்தர் பெரிய தரிசனம் கொடுத்தார். அதனால அவங்க பெரிய ஊழியத்தை செய்ய முடிஞ்சது. எல்லா சீஷர்களுக்கும் இயற்கைக்கு மேலாக தனக்கு அதிகாரம் உண்டு என்ற பெரிய ஒரு தரிசனத்தை கொடுத்துதான் அவனை கர்த்தர் ஸ்டாண்ட் பண்ண வச்சார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் பெரியவர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். நீ சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளை விட, நீ கடந்து போகிற எல்லா பாதைகளை விட, உனக்கு வருகிற எல்லா இக்கட்டுகள் பிரச்சனைகளை விட, உன் சரீரத்தை உபத்திரவப்படுத்துகிற எந்த ஒரு வியாதியை விட, உனக்கு முன்பாக இருக்கிற எந்த ஒரு காரியத்தை விட, நான் பெரியவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பெரியவர். சூழ்நிலைகளை கண்டு அவிசுவாசப்படவோ, எதிர்மறையான வார்த்தைகளை பேசவோ, கலங்கி தவிக்கவோ ஒருபோதும் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பெரியவர், எல்லாத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் கர்த்தர் சொல்றார். நான் பெரியவர். நீ என்ன கவனிச்சுப்பார், நான் பெரியவர், எல்லாத்தையும் நான் ஜெயிக்க வைப்பேன். சின்ன காரியங்களை வைத்து நான் பெரிய காரியத்தை என்னால் செய்ய முடியும். ஒரு சின்ன கூழாங்கலை வைத்து 9.5 அடி மனுஷனை வீழ்த்த என்னால் முடியுங்கிறார் கர்த்தர். ஒரே ஒரு கல். தாவீதுக்கு பெரிய தரிசனம் இருந்துச்சு, ஆனால் அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு கல் மிஸ் ஆனால் என்ன பண்றது, 5 கல் எடுத்து வச்சான். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, ஒரு கல் போதும்பா, ஒரே ஷாட்ல அவனை வீழ்த்திடுவேன். அவனை வீழ்த்துகிறது நான் தானே, நீயோ உன் கூழாங்கல்ல அவனை வீழ்த்தல, நான் தானே அவனை வீழ்த்துறேன். ஒரு கல்லே போதும். ஒன்னு சொல்லுகிறேன், நீங்களோ நானும் ஒன்னும் சாதிக்கிறது கிடையாது. நமக்குள்ள இருந்து கர்த்தர் தான் எதையுமே சாதிக்கிறார். நீங்களும் நானும் ஒன்னும் பெருசா ஒன்னும் செய்யறதில்லை. நம்ம எல்லாம் சின்ன ஆட்கள் தான், நம்ம எல்லாம் ஒரு கூழாங்கல் தான். ஆனா இந்த கூழாங்கலை வைத்து எவ்வளவு பெரிய காரியத்தையும் கர்த்தரால் அசைக்க முடியும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள அருமையான பிதாவே, இந்த நல்ல மாலை வேளையிலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் நீங்க மகிமையான காரியங்களை செய்வதற்காக சொல்லும், எங்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்களை செய்வதற்காக சொல்லும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க. ஒவ்வொருவருக்கும் தரிசனத்திலே நீங்க உறுதியாய் வைத்து ஒவ்வொருவரையும் ஜெயிக்க வைப்பதற்காக சொல்றோம். இந்த செய்தியை கேட்டவர்கள், இனி கேட்க போகிறவர்கள் யாவரையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்காக சொல்றோம். காத்து நடத்துங்க. பொதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கு நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.